நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2022-23 நிதியாண்டு நிதிநிலை அறிக்கையில் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டத்தில் பல கூடுதல் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து விளக்குகிறார் மெல்பனை சேர்ந்த ரியல் எஸ்டேட் துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் முதலீட்டாளர் திரு இமானுவல் எம்எல் ராஜா. வணக்கம் இமானுவல் எம்எல் ராஜா அவர்களே.
வணக்கம் செல்வி.
மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2022-23 நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டம் குறித்து பல கூடுதல் அறிவிப்புகள் வெளிவந்தன. குறிப்பாக முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கான திட்டம் இது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டம் பற்றி முதலில் சுருக்கமாக விளங்கப்படுத்துங்களேன்.
கேரண்டி என்று அரசு அறிவித்திருக்கும் இந்த வசதி பெரும்பான்மையாக முதல் வீடுகளை வாங்குவதற்கு சரியான அளவு சேமிப்பு இல்லாத பட்சத்தில் வங்கிகள் எல்எம்ஐ அல்லது லெண்டர் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் என்று ஒரு காப்புறுதி தொகையை வங்கிகள் வீடுகளை வாங்குபவர்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது மேண்டட்டரி ரிக்வயர்மெண்டாக அதனை அறிவிக்கின்றது. இந்த கடன் தொகையுடன் நீங்கள் காப்புறுதிக்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அது முதலாவதாக இந்த கடனை விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. இரண்டாவது, நீங்கள் ஒரு வீட்டினை வாங்க போகும் பொழுது அதற்கு ஆக குறைந்த சேமிப்பை நீங்கள் வங்கிக்கு காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த சேமிப்பு இல்லாத பட்சத்தில் வங்கிகள் கடன் தொகையை முதல் வீடு வாங்குபவர்களுக்கு வழங்குவதில்லை. அண்மையில் டொமைன் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த சேமிப்பு தொகை அல்லது 5%, அதாவது வீட்டின் பெறுமதியின் 5% அல்லது 10%, 20% வரை சில இடங்களில் அவர்கள் சேமிப்பை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. சேமிப்பினை சேமித்துக் கொள்ளும் வரைக்கும் 8 ஆண்டுகள் வரை எடுக்கலாம் என்று அந்த புள்ளி விபர தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் அரசு இந்த முதல் வீட்டு கேரண்டி அல்லது இந்த உறுதியை வழங்குகின்றது. முதல் வீட்டு வாங்குபவர்களுக்கு அந்த கடன் தொகையை நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுடன் மினிமம் பெர்சன்டேஜ் சேவிங் இல்லாத பட்சத்தில் அரசு உங்களுக்கு அந்த கடன் தொகையை உங்கள் பிரதிநிதியாக வழங்குகின்றது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி புரோகிராமின் ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது செல்வி.
சரி, 2022-23 நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கையில் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டம் குறித்து சில மாற்றங்கள், அதாவது கூடுதலான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதை விளங்கப்படுத்துங்கள்.
குறிப்பிடத்தக்க அறிவிப்புகள் சில இடம்பெற்றிருக்கின்றன செல்வி இந்த நிதியாண்டு அறிக்கையில். தனி பெற்றோர் அல்லது ஒற்றை பெற்றோர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நீங்கள் ஒரு தனிநபராக விண்ணப்பிக்கின்றீர்களானால் உங்களுடைய சேமிப்பு 2% வரை இருந்தால் போதும், மிகுதியினை அரசு வழங்கும் என்ற சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 50,000 புதிய விண்ணப்பங்களுக்கான அனுமதி இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேல் அதிகமாக கூறுவதானால் 35,000 ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 10,000 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ரீஜனல் பயர்ஸுக்கு. அதே போன்று 5,000 அனுமதிகள் வழங்கப்படுகின்றன இந்த ஒற்றை பெற்றோர்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது.
இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. பலர் அதில் பயனடைந்து வருகிறார்கள். இருந்தபோதும் கூடுதலாக இந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இனி இதன் மூலம் யாரெல்லாம் கூடுதலாக பயனடைய உள்ளார்கள்?
அவங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து ஒற்றை பெற்றோர்கள் என்பதை குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது செல்வி. இந்த நடைமுறையில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டிக்கும் இப்போது வழங்கப்பட்டிருக்கும் கேரண்டிக்கும் இடையிலாக, அதாவது ஒற்றை பெற்றோர்கள், அதே போன்று அபரிஜினல் டோரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டர்ஸ், இவர்களுக்கான சேமிப்பு தொகையும் 3.5% இருக்கின்றது. இவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி மூலம் பெனிஃபிட் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
எவ்வாறு அவர்கள் பயனடைய உள்ளார்கள் என்று சொல்லுங்களேன்.
ஒற்றை பெற்றோர் ஒருவருக்கு இந்த வீட்டினை வாங்குவதற்கு அவருடைய சேமிப்பு தொகை 2% மாத்திரமே இருந்தால் போதும் என்று அரசு அறிவித்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு ஒற்றை பெற்றோரானால் வீடு வாங்க நீங்கள் நினைத்திருக்கும் தொகையில் இரண்டு வீதமான சேமிப்பு உங்களிடம் இருந்தால் போதும் என்று அரசு அறிவித்திருக்கின்றது. மிகுதி 25% வரை அரசு வழங்கும். அதே போன்று வங்கி 70% அல்லது 75% வரை வங்கி வழங்கக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கு இருக்கின்றன. இவர்களுடைய வருமான எல்லை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒற்றை பெற்றோரானால் $125,000 கீழ் இருக்க வேண்டும் உங்களுடைய வருமானம். அதே போன்று நீங்கள் ஒரு குடும்பமாக அல்லது இருவர் விண்ணப்பிக்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய வருமான எல்லை 2,00,000 வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க உள்ள தகமைகள் இதில் மாற்றப்பட்டிருக்கிறதா, புதிதாக எதுவும் மாற்றப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த தகமைகள் மாநிலங்கள் பிராந்தியங்களுக்கு வேறுபடுகின்றதா என்பதனை சொல்லுங்கள்.
இதற்கான தகமைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தன. நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாந்து நிரந்தர வதிவிட உரிமை உள்ளவர்களாக அல்லது இந்த நாட்டின் குடியுரிமை இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் இந்த வீட்டினை வாங்கும் நிலையில் உங்களுடைய வயது 18 மேலாக இருக்க வேண்டும். அதே போன்று அரசு இந்த 50,000 விண்ணப்பதாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தை பிராந்தியங்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்திருக்கின்றது. ஆகவே அங்கும் சில எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றி மேலதிக தகவல்களை நீங்கள் ஸ்டேட் ரெவன்யூ ஆஃபீஸ் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சேமிப்பு 5% வரை ஒரு குடும்பமாக அல்லது ஒற்றை பெற்றோரானால் 2% இருக்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய வருமான எல்லை அந்த தகமைக்குள் இருக்க வேண்டும். நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். நீங்கள் வாங்கும் வீட்டில் நீங்கள் பதிவிடமாக அல்லது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்கிய வீடை வாடகைக்கு விட முடியாது. நீங்கள் அந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக இருக்கின்றது இங்கு. அத்துடன் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உச்ச வர அறை ஒன்று இருக்கின்றது. நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டின் பெறுமதி அதனுடைய ஆகக்கூடிய தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்களானால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் $800,000 அல்லது $800,000 வரைக்கும் தான் இந்த சலுகையை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கேரண்டியை பெற விரும்பினால் உங்களுடைய வீடு 800,000 குறைவாக இருக்க வேண்டும் நியூ சவுத் வேல் மாநிலத்தில். அதே போன்று விக்டோரியா மாநிலத்தில் அதன் எல்லை 700,000 இருக்கின்றது. குயின்ஸ்லாந்தில் இது 600,000 வரை குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டின் அதி உச்ச நிலை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற மாநிலங்களுக்கு அதனுடைய வீடுகளின் அதி உச்ச பெறுமதி 500,000 இருக்கின்றது.
ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி, அதில் உள்ள நடைமுறைகள் என்ன?
முதலாவதாக உங்களுடைய எலிஜிபிலிட்டி, இதற்கான தகுமை உங்களிடம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். இதற்கான பல உபகரணங்கள் அல்லது டூல்ஸ் இருக்கின்றன. ஸ்டேட் ரெவன்யூ ஆஃபீஸ் சைட்டில் சென்று உங்களுடைய தகமைகளை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது உங்களுடைய சேமிப்பு தொகை, இதுதான் சவாலாக இருந்தது. இதுவரை பலருக்கும் சவாலாக இருந்த ஒரு விடயம், அந்த சேமிப்பு தொகையை எவ்வாறு நாம் சேமித்துக் கொள்வது. இதற்கான ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தகமையின் அடிப்படையில் 5% அல்லது 10% உங்களுடைய சேமிப்பு இருக்குமானால் அது சிறந்த நிலை. அதற்கான ஒரு திட்டம் அல்லது உங்களுடைய அந்த சேமிப்பு இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கட்டமாக நீங்கள் ஒரு வங்கிக்கு சென்று உங்களுடைய ப்ரீ அப்ரூவல், வங்கியின் மூலம் மிகுதி 75% வரை உங்களுடைய கடன் தொகையை பெறுவதற்கான அனுமதியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த மூன்று நிலையை தாண்டிய பின்பு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அரசுக்கு அறிவிக்கலாம். அதாவது இந்த கிராண்ட் அப்ரூவலை நீங்கள் ஃபார்மலாக அப்ளை பண்ண வேண்டும். இந்த தகமைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டீர்கள் ஆனால் அடுத்த கட்டமாக உங்களுடைய விருப்பத்துக்குரிய இடங்களில் உங்கள் வீடுகளை நீங்கள் பார்த்து அதற்கான ஆஃபர்ஸ் வழங்கக்கூடியதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது.
இறுதியாக இந்த திட்டத்தில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
செல்வி, நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலின் ஆரம்ப கட்டத்தில் பல நன்மைகளை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த இறுதி கேள்வியில் நான் நினைக்கின்றேன் நமது நேயர்களுக்கு இதில் உள்ள சவால்கள் சிலவற்றை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அவர்களுக்கு. உங்களுக்கு இது அரசு வழங்கும் ஒரு நன்கொடை அல்ல, ஒரு சலுகை அல்ல, இது ஒரு கடன். இந்த கடனை நீங்கள் உங்களுடைய வீட்டினை விற்கும் பொழுது அரசுக்கு மீண்டும் வழங்க வேண்டி இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய வீட்டின் பெறுமதி அதிகரித்து செல்லும் பொழுது அந்த பெறுமதிக்கு ஏற்ற வகையில் அந்த வீதாசாரத்தில் நீங்கள் அந்த கடன் தொகையை அரசுக்கு திரும்பி வழங்க வேண்டி இருக்கின்றது. இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசு வழங்கும் கடன் தொகைக்கு அது வட்டியை உங்கள்ட்ட மறவிடாது இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வீட்டினை விற்பனை செய்யும் பொழுது வீதாசார் அடிப்படையில் அரசு வைத்திருக்கும் பங்குக்கு சமனான ஒரு பெறுமதியை அரசு உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். அதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் இந்த கடனை நீங்கள் வீடினை வாங்குவதற்கு தயாரா என்பதை இறுதி வரைக்கும் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. வீடினை வாங்குவது அனைவருக்கும் விருப்பமான ஒரு விடயமாக இருக்கும், ஆஸ்திரேலியர்கள் பலருடைய கனவாகவும் இருக்கின்றது. ஆனால் அந்த கடன் தொகையை இறுதி வரை நான் செலுத்தி முடிப்பதற்கான ஃபைனான்சியல் டிசிப்ளின் அல்லது அந்த கட்டுப்பாடு என்னிடம் இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, வங்கிக்கு நீங்கள் சென்று நீங்கள் இந்த அனுமதியினை பெறும் பொழுது சில வங்கிகள் உங்களை ஒரு ஹை ரிஸ்க் அப்ளிகண்டாக கருதக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இது குறிப்பிட்டு உங்களுடைய ஒவ்வொருடைய கிரெடிட் ரேட்டிங் மற்றும் உங்களுடைய சேமிப்பு பலவற்றில் தங்கி இருக்கின்ற, ஆனால் சில வேளைகளில் உங்களுக்கு அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த வீட்டினை நீங்கள் வாங்கிவிட்டு அரசின் இந்த ஹோம் ஹோன கேரண்டி அதற்காக செய்ய வேண்டிய பல கடப்பாடுகள் இருக்கின்றன. ஆனுவல் ரிவ்யூ வழங்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உங்கள் வீட்டினை பற்றி அதே போன்று நீங்கள் வீட்டினை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி எந்த வீட்டினையும் மாற்றங்கள் செய்ய முடியாது, அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும். காப்புறுதி ஒன்று இருக்க வேண்டும். இவ்வாறான பல கடன்களை பெற்ற பின்பும் வருடாந்த மட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடப்பாடுகள் பல இருக்கின்றன. இவற்றை அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆஸ்திரேலியன் ட்ரீமுக்கு செல்லுங்கள் என்பது எங்களுடைய அறிவுரையாக இருக்கின்றது.
மிக்க நன்றி திரு எம்எல் ராஜா, மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
செல்வி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம், இவற்றை சில வார்த்தைகளில் இந்த சில நேரங்களில் கூறக்கூடியதாக இருந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி செல்வி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.